உவா மாகாண கல்வி அமைச்சு, உவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை கல்வி வலயம் உவா சமூக வானொலியுடன் இணைந்து நடத்தும் குருகுல கல்வி நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் பண்டாரவளை தமிழ் தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியை விஜயகுமாரி. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று தரம் 6 மாணவர்களுக்கு காந்தம் தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். இப்பாட அழகினூடாக காந்தம் பயன்படும் சில சந்தர்ப்பங்கள், காந்தங்களின் வலிமை, அதற்கான பரிசோதனை மற்றும் பல்வேறு வடிவ காந்தங்கள், காந்தத்தின் நடத்தை, காந்த முனைவு அவற்றுக்கிடையிலான தொடர்பு, காந்த விசை என்பன பற்றி கற்க உள்ளோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, குடிநீரை கொண்ட ஒரு கண்ணாடி குவளையில் தவறுதலாக கடதாசி கவ்வி ஒன்று விழுந்துவிட்டது. அந்த கடதாசி கவ்வியை கை அல்லது வேறு எதுவும் பொருளை உள்ளே விடாமல் அல்லது நீரை வெளியேற்றாமல் வேறேது முறைகள் உண்டா அதனை எடுப்பதற்கு? குடிநீரை கொண்ட ஒரு கண்ணாடி குவளையில் கடதாசி கவ்வி ஒன்று தவறுதலாக விழுந்துவிட்டது. எனவே அதனை எடுப்பதற்கு கை அல்லது வேறேதும் பொருளை உள்ளே விடாமல் அல்லது நீரை வெளியேற்றாமல் வேறேதும் முறைகள் உண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆமாம் அன்பார்ந்த மாணவர்களே, காந்த துண்டொன்றை பயன்படுத்துவதன் மூலம் கடதாசி கவ்வியை இலகுவாக நீரை கீழே சிந்த விடாமல் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கடதாசி கவ்வியை காந்தத்தை பயன்படுத்தி நீரை சற்றும் சிந்த விடாமல் மேல் நோக்கி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இன்று நாம் காந்தம் பற்றி கலந்துரையாட உள்ளோம். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற பல பொருள்களில் காந்தம் உள்ளதல்லவா? உதாரணமாக பென்சில் பெட்டி, நீங்கள் பயன்படுத்துகின்ற பென்சில் பெட்டியில் மூடி திறக்கும் போது அவ்விடத்தில் அந்த மூடும் துண்டில் காந்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல சதுரங்க பலகை விளையாண்டிருப்பீர்கள், செஸ் என்று கூறுவோம். அந்த சதுரங்க பலகையில் காணப்படும் அந்த காய்களின் அடிப்பகுதியிலும் அந்த பலகையிலும் காந்தத்தன்மை உண்டு. மேலும் மின்மோட்டார் நம் பாடசாலையில் பரிசோதனைகளுக்காக அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு மின் உபகரணம் மின்மோட்டார், அதிலும் காந்தம் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது காந்தம் பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக காணப்பட போகின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, அன்றாட வாழ்வில் நீங்கள் வங்கிக்கெல்லாம் போனீர்கள் என்றால் வங்கியினுடைய கதவு அந்த பிணைப்பு, அதாவது கதவை புஷ் என எழுதியிருப்பார்கள், அதை இழுக்கும் போது இழுத்துட்டு தானாக அது மூடிக்கொள்ளும். மூடிக்கொள்ளும் போது அவ்விடத்தில் காந்தம் பயன்படுத்தப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமா அன்பார்ந்த மாணவர்களே, காந்தங்களினுடைய வலிமை எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். காந்தங்கள் பொருள்களை எவ்வாறு கவர்கின்றன என பார்ப்போம். அதற்காக நாம் காந்தம் இரும்பாணி, பித்தளை ஆணி, அலுமினிய துண்டு, மரத்துண்டு, பொலித்தீன், கடதாசி துண்டு, அலி ரப்பர், தையல் ஊசி என்பவற்றை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் காந்தத்தினுடைய வலிமை, அதாவது காந்தங்கள் பொருள்களை எவ்வாறு கவர்கின்றன என்பதனை பார்ப்பதற்காக ஒரு சிறு பரிசோதனையை மேற்கொள்ள உள்ளோம். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காந்தம், இரும்பாணி, அலுமினிய துண்டு, பொலித்தீன், அலி ரப்பர், மரத்துண்டு, கடதாசி, தையல் ஊசி. நாம் பெற்றுக்கொண்ட இப்பொருட்களை வைத்துக் கொண்டு காந்தத்தின் அருகில் ஒவ்வொரு பொருளாக அருகில் கொண்டு போகும்போது, ஒவ்வொரு பொருள்களுக்கு அருகில் காந்தத்தை கொண்டு போகும்போது சில பொருட்கள் காந்தத்தால் கவரப்படும். காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்களை நாம் பார்ப்போமானால் இரும்பாணி காந்தத்தினால் கவரும், அதேபோல் அலுமினிய துண்டு காந்தத்தினால் கவரும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மரத்துண்டு. மரத்துண்டு காந்தத்தினால் கவரப்படவில்லை. கடதாசி துண்டு, கடதாசி துண்டும் காந்தத்தினால் கவரப்படவில்லை. தையல் ஓசியை அருகில் கொண்டு செல்லும் போது தையல் ஓசி காந்தத்தினால் கவரப்படுகின்றது. பொலித்தீன் காந்தத்தினால் கவரப்படவில்லை. அலிரப்பர் காந்தத்தினால் கவரப்படவில்லை. எனவே நாம் இன்று பார்த்த பொருட்களில் இரும்பாணி, அலுமினிய துண்டு, தையல் ஊசி போன்றன காந்தத்தால் கவருகின்றன. மரத்துண்டு, கடதாசி துண்டு, பொலித்தீன், அலிரப்பர் போன்றவை காந்தத்தினால் கவரப்படவில்லை. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, சில பொருட்கள் காந்தத்தினால் கவருகின்ற அதே வேளை இன்னும் சில வேறு சில பொருட்கள் காந்தத்தினால் கவரப்படுவதில்லை என்பது உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும். எல்லா பொருட்களும் காந்தத்தினால் கவரப்படாது. ஒரு சில பொருட்கள் காந்தத்தினால் கவரப்படுகின்ற அதே வேளை வேறு சில பொருட்கள் காந்தத்தினால் கவரப்படுவதில்லை. மாணவர்களே, நீங்கள் தரம் ஐந்தில் பல்வேறு வகையான பல்வேறு வடிவ காந்தங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பல்வேறு வடிவ காந்தங்களில் நாம் ஆய்வு கூடத்தில் அநேகமாக பயன்படுத்தக்கூடிய காந்தங்களை பார்ப்போமானால், பரியலாட காந்தம், அதனை நாம் குதிரையிலாட காந்தம் எனவும் கூறுவோம். அடுத்ததாக சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், வளைய காந்தம், வில்லை காந்தம், வில்லை வடிவ காந்தம், குண்டுமுனை காந்தம், பரியலாட காந்தம், சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், வளைய காந்தம், வில்லை வடிவ காந்தம், குண்டுமுனை காந்தம். உங்களுடைய பாட புத்தகத்தில் 118 பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய வடிவங்கள் போடப்பட்டிருக்கும் மாணவர்களே. எனவே ஒவ்வொரு வடிவிலான காந்தங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் காந்தங்களினுடைய வடிவங்களை பார்த்தோம். காந்தங்களினுடைய முனைவுகள், காந்தங்களினுடைய முனைவுகளை எவ்வாறு இனம் காண முடியும் என்பதனை நாம் பார்ப்போம். சில பொருட்கள் காந்தங்களால் கவரப்படுகின்றன என்பதனை நாம் சிறு செயற்பாட்டினூடாக தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக காந்த முனைவுகளை எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பார்ப்போம். அந்த வகையில் நாம் இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கடதாசி கவ்வி, காந்தம் ஒன்று மற்றும் ஒரு கார்ட்போர்ட் துண்டு. கார்ட்போர்ட் அட்டை மீது கடதாசி கவ்விகளை சீராக நாம் பரப்பி வைக்க வேண்டும். கார்ட்போர்ட் அட்டை மீது கடதாசி கவ்விகளை நாம் ஒரு சீராக பரவி வைக்க வேண்டும். நாம் மெதுவாக காந்தத்தை கடதாசி கவ்வியுடன் கூடிய அட்டையை நோக்கி மெதுவாக காந்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். காந்தத்தை அவ்வாறு கொண்டு சென்ற பின் என்ன நடக்கும் பிள்ளைகள்? காந்தத்தை கடதாசி கவ்வியுடன் கூடிய அட்டையை நோக்கி எடுத்து செல்லும் போது காந்தத்தினுடைய இரு முனைகளிலும் கடதாசி கவ்விகள் அதிக அளவில் கவரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் காந்தத்தை கடதாசி கவ்வியுடன் கூடிய அட்டையை நோக்கி மெதுவாக எடுத்து செல்லும் போது காந்தத்தினுடைய இரு முனைகளிலும் கடதாசி கவ்விகள் அதிக அளவில் கவரப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே காந்தத்தினுடைய கவர்ச்சி விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருப்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். காந்தத்தினுடைய கவர்ச்சி விசை காந்தத்தின் இரு முனைவுகளிலும் அதிகமாக இருக்கின்றது. எனவே காந்த இயல்பு அதிகமாக இருக்கும் அந்த இரு முனைவுகளையும் அல்லது காந்த இயல்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இரு முனைகளையும் காந்த முனைவுகள் என நாம் கூறுவோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, காந்தத்தினுடைய கவர்ச்சி விசை காந்தத்தினுடைய இரு முனைகளிலும் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே காந்த இயல்பு அதிகமாக இருக்கும் அந்த இரு முனைகளும் காந்த முனைவுகள் என அழைக்கப்படும். காந்த முனைவுகள் என அழைக்கப்படும். ஆமாம், இந்த காந்த முனைவுகளை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? காந்தத்தினுடைய நடத்தையினூடாக காந்த முனைவுகளை நாம் இலகுவாக இனம் காணலாம். காந்தத்தினுடைய நடத்தையினூடாக காந்த முனைவுகளை நாம் இனம் காண போகின்றோம். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அன்பான மாணவ செல்வங்களே, இவ்வாறான பொருட்களை நீங்கள் வீட்டிலும் வைத்திருப்பீர்கள், காந்தம் வைத்திருப்பீர்கள். எனவே இலகுவாக இந்த பரிசோதனைகளை நீங்கள் வீட்டிலேயே செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் காந்த முனைவுகளை இனம் காண்பதற்காக இன்னொரு பரிசோதனையும் நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது மரத்தாங்கி, திசைக்காட்டி ஒன்று மற்றும் நூல், முனைவுகள் பெயரிடப்படாத காந்தம். என்ன வகையான முனைவு என்பதனை அறிவதற்காக இப்பரிசோதனையை மேற்கொள்ளப் போகின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, முனைவுகள் பெயரிடப்படாத காந்தத்தை நம்ம பயன்படுத்தப் போகின்றோம். எனவே திசைக்காட்டியை பயன்படுத்தி மேசை மீது திசைகளை முதலில் குறித்துக் கொள்ள வேண்டும். திசைக்காட்டியை பயன்படுத்தி மேசை மீது திசைகளை குறித்துக் கொள்ள வேண்டும். வடதிசை, தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை என்பதனை குறித்துக் கொள்ளுங்கள். 119 பக்கம் காட்டிய படத்தில் உள்ளவாறு நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? காந்தத்தை நூலினால் கட்டி நிலைக்குத்தாக சுயாதீனமாக தொங்கவிட வேண்டும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால், 7:5 படத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, காந்தத்தை நூலினால் கட்டி நிலைக்குத்தாக சுயாதீனமாக தொங்கவிட வேண்டும். இப்பொழுது தொங்கவிட்ட பிறகு காந்தத்தை அசைத்து பின் ஓய்வுக்கு வர விட வேண்டும். காந்தத்தை கொஞ்சம் அசைத்து விடுங்கள். அசைத்து விட்டு பின் ஓய்வுக்கு அதுவாக ஓய்வு நிலையை அடைய வேண்டும். காந்தம் ஓய்வடைந்துள்ள திசையை நீங்கள் மேசை மீது திசைக்காட்டியை வைத்து குறித்து கொண்டீர்கள் அல்லவா? வடதிசை, தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை என. எனவே காந்தம் ஓய்வடைந்த திசையை மேசை மீது குறிக்கப்பட்டுள்ள அந்த திசைக்கேற்ப நாம் இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஓய்வுக்கு வந்த திசையை அடிப்படையாக கொண்டு. எனவே இங்கு காந்தம் எப்பொழுதுமே இது ஓய்வுக்கு வந்த நிலையில் வடக்கு தெற்கு திசையை நோக்கி ஓய்வடைந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காந்தம் ஓய்வுக்கு வந்த பிறகு வடதிசையில் உள்ள முனை, நாம் இரண்டு முனைகளையும் எது எது என்று இன்னமும் நாம் அறிமுகப்படுத்தவில்லை. எனினும் நாம் திசைக்காட்டியை வைத்து திசைகளை போட்டுக்கொண்டோம். அந்த வகையில் காந்தம் ஓய்வுக்கு வந்த பிறகு அது இருக்கும் திசைகளை பார்ப்போமானால் வடக்கு தெற்கு திசையை நோக்கி ஓய்வடைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, காந்தமானது எப்போதும் வடக்கு தெற்கு திசையை ஓய்வடையும் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக இருக்கும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் ஓய்வுக்கு வந்த பின் வடதிசையை நோக்கி இருக்கின்ற முனை, காந்தத்தினுடைய முனை வடதிசையை நோக்கி இருக்கும் முனையை நாம் வடமுனைவு என கூறுவோம். இப்பொழுது ஓய்வுக்கு வந்திருக்கின்றது தானே பிள்ளைகள் காந்தம். எனவே அதனுடைய வடதிசையை நோக்கி இருக்கின்ற முனை காந்தத்தினுடைய வடமுனைவு என கூறுவோம். அதனை ஆங்கிலத்தில் நார்த் போல் என கூறுவோம். தென் திசையை நோக்கி இருக்கும் முனை தென் முனைவு, அதாவது சவுத் போல் எனவும் நாம் கூறுவோம். எனவே காந்தத்தில் வடமுனைவு தென் முனைவு, நார்த் போல், சவுத் போல் என்கின்ற இரண்டு முனைவுகள் இருக்கின்றது என நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே காந்தத்தினுடைய வடமுனைவை என் என்றும் தென் முனைவை எஸ் என்றும் நாம் குறிப்பிடுவோம். காந்தத்தினுடைய வடமுனைவை என் என்றும் தென் முனைவை எஸ் என்றும் குறிப்பிடுவோம். வடமுனைவு நார்த் போல் என்பதனால் என் எனவும், தென்முனைவை சவுத் போல் என்பதனால் எஸ் எனவும் நாம் குறிப்பிடுவோம். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இனி காந்தத்தினுடைய முனைவுகளை இன்று தெரிந்து கொண்டீர்கள். காந்தத்தினுடைய கவர்ச்சி விசை காந்தத்தின் இரு முனைவுகளிலும் அதிகமாக இருப்பதும், காந்த இயல்பு அதிகமாக இருக்கின்ற அந்த இரண்டு முனைகளையும் நாம் காந்த முனைவுகள் எனவும் கூறுவோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அத்தோடு காந்த முனைவுகளை இனம் காண்பதற்காக நாம் ஒரு பரிசோதனையை கூறினோம். அந்த பரிசோதனையில் காந்தம் எப்போதுமே வடக்கு தெற்கு திசையை நோக்கி ஓய்வடையும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம் அன்பார்ந்த மாணவர்களே, காந்த முனைவுகளுக்கு இடையிலான இடை தொடர்பு என்னவென்று பார்ப்போம். காந்த முனைவுகளுக்கு இடையிலான இடைத்தொடர்பு எவ்வாறு காணப்படுகின்றது என பார்ப்போம். அதற்காகவும் நாம் ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளலாம். அப்பரிசோதனைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் முனைவு குறிப்பிடப்பட்ட இரண்டு காந்தங்கள், முனைவு வடமுனைவு தென்முனைவு குறிப்பிடப்பட்ட இரண்டு காந்தங்கள். அவ் இரண்டு காந்தங்களுக்கும் நீங்கள் ஏ, ஒரு காந்தத்துக்கு ஏ எனவும் மற்றைய காந்தத்துக்கு பி எனவும் பெயரிட்டுக் கொள்ளுங்க. பெயரிட்டுக் கொள்க. மற்றும் ஒரு மரத்தாங்கி நூல் என்பன தேவைப்படுகின்றது. நாம் ஏ என குறிப்பிட்ட காந்தத்தை நிலை குத்தாக சுயாதீனமாக இருக்குமாறு தாங்கியில் கட்டி நாம் தொங்கவிட வேண்டும். ஏ என குறிப்பிட்ட காந்தத்தை நிலை குத்தாக சுயாதீனமாக இருக்குமாறு தாங்கியில் கட்டி தொங்கவிட வேண்டும். அது ஓய்வுக்கு வந்த பிறகு, உங்களுக்கு தெரியும் காந்தம் ஓய்வுக்கு வந்ததும் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையை நோக்கித்தான் ஓய்வடைந்து காணப்படும். வடக்கு தெற்கு திசையில் ஓய்வடைந்து காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே சுயாதீனமாக தொங்கவிட்டு அதனை ஓய்வுக்கு வந்த பிறகு பி எனும் காந்தத்தினுடைய முனைவை அருகில் காந்தம் ஏயினுடைய அருகில் கொண்டு செல்லும் போது நடக்கும் மாற்றங்களை நீங்கள் இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் முனைவு குறிப்பிடப்பட்ட இரு காந்தங்களை எடுக்கின்றோம். இந்த இரண்டு காந்தங்களுக்கும் ஏ பி என பெயரிட்டுக் கொண்டு மற்றும் மரத்தாங்கி நூல் என்பவற்றை பெற்றுக்கொண்டு ஒரு காந்தத்தை, அதாவது ஏ என குறிப்பிட்ட காந்தத்தை நிலை குத்தாக சுயாதீனமாக இயங்கக்கூடிய வகையில் நாம் தாங்கியில் கட்டி தொங்கவிட வேண்டும். தொங்கவிட்டு அந்த ஏ எனும் காந்தம் ஓய்வுக்கு வந்த பிறகு காந்தம் பியின் முனைவுகளை அதன் அருகே, அதாவது காந்தம் ஏயினுடைய அருகே கொண்டு செல்லும் போது காந்தம் ஏயினுடைய வடமுனைவின் காந்தம் பியினுடைய வடமுனைவை அருகில் கொண்டு செல்லும் போது காந்தத்தினுடைய, அதாவது ஏ காந்தத்தினுடைய வடமுனைவை பி காந்தத்தினுடைய வடமுனைவுக்கு அருகில் கொண்டு செல்லும் போது யாது நிகழும் பிள்ளைகள்? வடமுனைவையும் வடமுனைவையும் அருகில் கொண்டு செல்லும் போது தள்ளுகை ஏற்படும். வடமுனைவு காந்தத்தினுடைய ஏ எனும் காந்தத்தினுடைய வடமுனைவையும் பி எனும் காந்தத்தினுடைய வடமுனைவையும் அருகில் கொண்டு செல்லும் போது காந்தங்கள் இரண்டும் தள்ளப்படும். அடுத்ததாக காந்தம் ஏயினுடைய வடமுனைவுக்கு அருகில் காந்தம் பியினுடைய தென்முனைவை கொண்டு வர போகின்றோம். எனவே ஏ காந்தத்தினுடைய வடமுனைவு பி காந்தத்தினுடைய தென்முனைவு, வடமுனைவு தென்முனைவு அருகில் கொண்டு வரும் போது பிள்ளைய கவரும். வடமுனைவையும் தென்முனைவையும் அருகில் கொண்டு வரும் போது கவரும். அடுத்ததாக நான் காந்தம் ஏயினுடைய தென்முனைவையும் காந்தம் பியினுடைய தென்முனைவையும் அருகில் கொண்டு செல்ல போகின்றோம். தென்முனைவையும் அருகில் கொண்டு செல்லும் போது தள்ளும். அடுத்ததாக காந்தம் ஏயினுடைய தென்முனைவையும் காந்தம் பியினுடைய வடமுனைவையும், அதாவது தென்முனைவையும் வடமுனைவையும் அருகில் கொண்டு செல்லும் போது கவரும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வடமுனைவு என்பது ஒத்த முனைவுகள். எனவே இந்த ஒத்த முனைவுகளை கொண்டு வரும் போது மற்றது தென்முனைவு என்பதும் ஒத்த முனைவுகள். எனவே ஒத்த முனைவுகளை கொண்டு வரும் போது நாம் பார்த்த அளவில் இந்த பரிசோதனையின் முடிவாக காந்தத்தினுடைய ஒத்த முனைவுகளை கொண்டு வரும் போது அருகில் கொண்டு வரும் போது ஒன்றையொன்று தள்ளும். காந்தத்தின் ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும் என்ற முடிவுக்கு வரலாம். காந்தத்தினுடைய வடமுனைவு தென்முனைவு, காந்தத்தினுடைய தென்முனைவு வடமுனைவு, எனவே இவை வந்து ஒவ்வாத முனைகள். காந்தத்தினுடைய ஒவ்வாத முனைகள் அருகில் வரும்போது ஒன்றையொன்று கவருகின்றன. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, காந்தத்தின் ஒவ்வா முனைவுகள் ஒன்றையொன்று கவரும். எனவே இதிலிருந்து முனைவுகளுக்கு இடையிலான தொடர்புகளை அவதானித்து பார்க்கும் போது பிள்ளைகள், காந்தத்தினுடைய ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும், காந்தத்தினுடைய ஒவ்வாத முனைவுகள் ஒன்றையொன்று கவரும் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பாத மாணவ செல்வங்களே, காந்தத்தினுடைய முனைவுகளை அறிந்து கொண்டீர்கள். காந்தம் வந்து ஓய்வுக்கு வரும் பொழுது அந்த காந்தமானது வடக்கு தெற்கு திசையை நோக்கிய வண்ணமே எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் அறிந்து கொண்டீர்கள். அது மட்டுமன்றி காந்தத்தினுடைய முனைவுகளை வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் போது, காந்தம் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் போது இன்னமொரு காந்தத்தை நம் அருகில் கொண்டு செல்லும் போது அவற்றுக்கு இடையிலாக தள்ளுகையும் கவருதலும் நடைபெறுகின்றது என்பதனையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, நாம் இப்பொழுது காந்தத்தினுடைய விடயங்களை கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது காந்தத்துக்காக திசையை அறிவதற்காக திசை காட்டியை பற்றி ஓரிடத்தில் நாம் கூறினோம். அநேகமாக விமானிகள், மாலுமிகள், ஆராய்ச்சியாளர்கள், படை வீரர்கள் தமது பயண திசையை அறிந்து கொள்வதற்காக திசை காட்டியை பயன்படுத்துவார்கள். விமானிகள், மாலுமிகள், ஆராய்ச்சியாளர்கள், படை வீரர்கள் தமது பயண திசையை அறிந்து கொள்வதற்காக திசை காட்டியை பயன்படுத்துவார்கள். எனவே அன்பாந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் திசை காட்டியை பார்த்திருப்பீர்கள், கையாண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இனி காந்த விசையை பார்ப்போம். காந்த விசையை நாம் பார்க்கலாம். இந்த காந்த விசையை பார்ப்பதற்காக நாம் ஒரு பரிசோதனையை மேற்கொள்வோம். அதற்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் சட்டக்காந்தம், இரும்புத்தூள். இரும்புத்தூள் நீங்கள் தரம் 5 பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தியிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். சட்டக்காந்தமும் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீர்கள். மேலும் ஒரு வெள்ளை கடதாசி ஒன்று தேவை. இந்த பரிசோதனையை எவ்வாறு செய்யலாம் என பார்ப்போம் பிள்ளைகள். காந்தத்தின் மீது ஒரு வெள்ளை கடதாசியை வைத்து காந்தம் இருக்கும் பகுதியை சுற்றி நாம் இரும்பு தூளை தூவ வேண்டும். காந்தத்தின் மேல் பகுதியில் கடதாசி துண்டை வைக்க போகணும். வெள்ளை நிற கடதாசி எடுத்திருக்கின்றோம் அல்லவா, அவ்வெள்ளை நிற கடதாசியை வைத்து காந்தம் இருக்கும் பகுதியை சுற்றி நாம் இரும்பு தூளை தூவ போகின்றோம். இரும்பு தூளை தூவிவிட்டு மெதுவாக அந்த கடதாசி, வெள்ளை நிற கடதாசியை மெதுவாக தட்ட வேண்டும். மெதுவாக தட்டியதும் காந்தத்தை சுற்றி இரும்புத்தூள் ஒரு கோலத்திற்கேற்ப அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காந்தத்தை சுற்றி இரும்புத்தூள் ஒரு கோலத்திற்கேற்ப, ஒரு வடிவத்திற்கேற்ப அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். காந்தத்துக்கு சற்று அப்பால் உள்ள இரும்புத்தூள் ஒழுங்கின்றிருப்பதை நாம் காணலாம். நீங்கள் பரிசோதனையை செய்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காந்தத்துக்கு அப்பால் இருக்கின்ற இரும்பு தூள்கள் ஒரு ஒழுங்கின்றி காணப்படுவதையும், காந்தத்தை சுற்றி காணப்படுகின்ற அந்த இரும்பு தூள் ஒரு ஒழுங்கு அமைப்போடு, அதாவது ஒரு கோலத்திற்கேற்ப அமைந்திருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கேற்ப காந்த விசை காந்தத்திலிருந்து குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே தொழிற்படுகின்றது. காந்த விசை காந்தத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே தொழிற்படுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாகும். கடதாசியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கின்ற, அதாவது காந்தத்திற்கு அப்பால் இருக்கின்ற இரும்பு தூள்கள் ஒரு ஒழுங்கின்றி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே காந்தத்தினுடைய விசை அந்த அளவுக்கு செல்லவில்லை. காந்தத்துக்கு அருகில் இருக்கின்ற இரும்பு தூள்கள் ஒரு ஒழுங்கு அமைப்போடு, ஒரு கோலத்திற்கேற்ப அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பாந்த மாணவ செல்வங்களே, காந்த விசை காந்தத்திலிருந்து குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே தொழிற்படுகின்றது என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த காந்த புலம் எனும் கூறும் போது காந்தத்தை சுற்றி காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசம், காந்தத்தை சுற்றி காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசத்தை நாம் காந்த புலம் என கூறுவோம். காந்தத்தை சுற்றி காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசத்தை காந்த புலம் என நாம் கூறுவோம். எனவே நாம் அந்த ஒழுங்கோடு, அதாவது ஒரு கோலத்திற்கேற்ப இரும்பு தூள் காணப்படுகின்ற அந்த பிரதேசம் காந்த புலமாக காணப்பட போகின்றது. காந்த புலம். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, காந்த வலிமையும் நாம் ஒரு பரிசோதனை மூலம் பார்க்கலாம். காந்தத்திற்கு வலிமையுண்டா இல்லையா என்பதனை நாம் ஒரு பரிசோதனை மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காந்தம், சிறிய இரும்பு ஆணிகள் அல்லது குண்டூசிகள் அல்லது கடதாசி கவ்விகளையும் நாம் இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தலாம். காந்தம், சிறிய இரும்பு ஆணிகள், சிறிய இரும்பாணிகள் இல்லாவிடின் குண்டூசிகளை பயன்படுத்தலாம் அல்லது கடதாசி கவிகளையும் நாம் இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தலாம். இரும்பு ஆணிகளோ அல்லது குண்டூசிகளோ சிலதை மேசையில் பரப்பிவிட்டு காந்தத்தினுடைய முனையில் நாம் ஒவ்வொரு குண்டூசிகளாக அல்லது ஒவ்வொரு இரும்பு ஆணிகளையும் நாம் எடுக்க போகின்றோம். எனவே ஒவ்வொரு காந்தத்திலும் தொங்கவிடக்கூடிய இரும்பு ஆணிகளினுடைய எண்ணிக்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். அதாவது காந்தத்தில் நாம் ஆணிகளை தொங்கவிட ஒன்றன் பின் ஒன்றாக தொங்கவிடக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய போகின்றோம், ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அந்த குண்டூசிகளையோ அல்லது இரும்பு ஆணிகளையோ மேல் நோக்கி எடுக்க போகின்றோம். எனவே எத்தனை ஆணிகளை அல்லது எத்தனை குண்டூசிகளை அந்த காந்தம் கவர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் காந்தத்தினுடைய வலிமையை நாம் தீர்மானிக்கலாம். இப்பொழுது பார்ப்போமே, ஏபி என இரண்டு காந்தங்களை நம் கையில் வைத்திருக்கின்றோம். ஏபி என இரண்டு காந்தங்கள், அதில் ஏ எனும் காந்தத்தை நாம் குண்டூசியின் அருகில் கொண்டு போகும் போது ஒரு 5-6 குண்டூசிகளை அந்த காந்தம் கவர்ந்திருக்கின்றது. ஏ என்ற காந்தம் 5-6 குண்டூசிகளை கவர்ந்திருக்கின்றது என வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக பி எனும் காந்தத்தை நாம் அருகில் கொண்டு போய் ஒவ்வொரு குண்டூசிகளாக எடுக்கும் போது 2 குண்டூசிக்கு மேல் அந்த காந்தம் மேல் தூக்கவில்லை, அதாவது மேல் தொங்கவிடக்கூடியதாக இல்லை. அவ்வாறு இருக்கும் போது அந்த குண்டூசிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகின்றது பியில், ஏயில் சற்று அதிகமாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் எந்த காந்தத்திற்கு வலிமை அதிகமாக காணப்படுகின்றது பிள்ளைகள்? ஆமாம், ஏ எனும் காந்தத்திற்கே வலிமை அதிகமாக காணப்படுகின்றது. காரணம் என்ன பிள்ளைகள்? அதிக எண்ணிக்கையிலான ஆணிகளை இந்த ஏ எனும் காந்தம் கவர்ந்து இருப்பதனால் அந்த காந்தத்தை வலிமை கூடிய காந்தம் என கூறலாம். இங்கு பி எனும் காந்தத்தில் 2 குண்டூசிகள் மட்டுமே அல்லது 2 ஆணிகள் மட்டுமே கவர்ந்திழுக்கப்பட்டுள்ளன. எனவே இது வலிமை குறைந்த காந்தம். எனவே வலிமை கூடிய காந்தத்தை இதன் அடிப்படையில் நாம் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே காந்த வலிமையை பற்றி நாம் பார்த்தோம், எந்த காந்தத்திற்கு வலிமை அதிகமாக காணப்படும் என்பதனை. அடுத்ததாக அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஒரு விளையாட்டு படகு ஒன்றை இலகுவான முறையில் நம் பொழுதுபோக்காக எவ்வாறு செய்யலாம் என்பதனை பார்ப்போம். அதையும் காந்தத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மெல்லிய பலகை கீழம் ஒன்று, சிறிய ஒரு காந்தம், கடதாசி கவ்வி, வாய் அகன்ற ஒரு நீர் பாத்திரம், அதனை நாம் தாலி என கூறுவோம். அடுத்ததாக சிறிய கொடி, ஒரு சிறிய துணியால் செய்யப்பட்டுள்ள கொடி. அடுத்தது களி, இரும்பு கம்பி. இன்னொரு முறை கூறுகின்றேன் பிள்ளைகள், மெல்லிய பலகை கீழம் ஒன்று, நீரில் மிதக்கக்கூடியவாறு இருக்கின்ற மெல்லிய பலகையாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக சிறிய காந்தம் ஒன்று, கடதாசி கவ்வி, வாய் அகன்ற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை தான் நாம் அந்த படகு ஒன்றை செய்ய இருக்கின்றோம், சிறிய கொடி ஒன்று மற்றும் இரும்பு கம்பி, களி, கிளே என்பவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முதலில் அந்த வாய் அகன்ற பாத்திரம் இருக்கின்றதல்லவா, அந்த வாயகன்ற பாத்திரத்தில் முழுதாக நீரை நிரப்பிக் கொள்ள வேண்டும். முற்று முழுதாக நீரை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மெல்லிய பலகையினால் ஒரு படகொன்றை அமைக்கப் போகின்றோம். எனவே இந்த மெல்லிய பலகையை எடுத்து அதனுடைய மத்தியில் கடதாசி கவ்வியையும் கொடியையும் இணைக்கக்கூடிய இடத்தில், அதாவது கடதாசி கவிக்கு நடு மத்திய பகுதியில் கொடியை நிலைக்குத்தாக வைத்துவிட்டு நாம் களியினுடைய உதவியுடன் இணைக்க வேண்டும். கிளேயை பயன்படுத்தி இணைக்க வேண்டும். இன்னொரு முறை கூறுகின்றேன் பிள்ளைகள், மெல்லிய பலகை ஒன்றை எடுத்து அந்த மெல்லிய பலகையில் கடதாசி கவ்வியை மத்திய பகுதியில் வைத்து அந்த கடதாசி கவ்வியினுடைய மத்தியில் கொடியையும் வைத்து அந்த கடதாசி கவ்வியும் கொடியும் இணையக்கூடியவாறு, அதாவது களியை பயன்படுத்தி அது இரண்டையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு சிறு படகொண்டை நாம் செய்துள்ளோம் தற்பொழுது. எனவே இந்த படகினை நாம் வாயகன்ற பாத்திரத்தில் நீர் எடுத்திருக்கின்றோம் அல்லவா, அந்த நீருள்ள பாத்திரத்தினுள் அந்த படகை விட வேண்டும். படகை விட்டு அந்த படகின் அருகே நாம் காந்தத்தை அருகில் கொண்டு போகும் போது, நீருள்ள அந்த பாத்திரத்தில் காணப்படுகின்ற படகின் அருகே நாம் காந்தத்தை கொண்டு செல்லும் போது என்ன நடக்கும் பிள்ளைகள்? காந்தத்தை அருகில் கொண்டு செல்லும் போது, காந்தத்தை அருகில் கொண்டு செல்லும் போது காந்தத்தால் அந்த கொடியுள்ள இரும்பு கம்பி என்ன செய்யப்படும், அல்லது அந்த கடதாசி கவ்வியோடு இணைந்த பகுதி என்ன செய்யும், இழுப்படும். எனவே காந்தம் இருக்கிற திசையை நோக்கி அசைய ஆரம்பிக்கும். காந்தம் இருக்கின்ற திசையை நோக்கி அசையும். எனவே காந்தத்தை சுற்றி சுற்றி கொண்டு வரும் பொழுது அந்த படகும் அசைந்த வண்ணமே இருக்கும். இது ஒரு விளையாட்டாக நாம் ஒரு வினோத செயற்பாடாக செய்து பார்க்கலாம். எனவே காந்தத்தை பயன்படுத்தி வினோத செயற்பாடுகளையும் நாம் செய்ய முடியும். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்கள் வீட்டிலும் இவ்வாறான ஆக்கங்களை செய்து பாருங்கள். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, உங்களுடைய மேலதிகாரிவுக்காக ஒரு சில விஷயங்களை கூறலாம் என நினைக்கின்றேன். கணினி, தொலைக்காட்சி, செல்லிட தொலைபேசி, தொலைபேசி போன்ற சாதனங்களுக்கு அருகே வலிமையான காந்தங்களை வைப்பதனால் அச்சாதனங்கள் பாதிப்புக்குள்ளாகலாம். கணினி, தொலைக்காட்சி, செல்லிட தொலைபேசி, தொலைபேசி போன்ற சாதனங்களுக்கு அருகே வலிமையான காந்தங்களை நாம் வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் அந்த சாதனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். ஆமாம் மாணவர்களே, மேலும் ஒரு தகவல், வில்லை வடிவ காந்தங்களிலும் பேரியம் ஃபெரைட் அல்லது மக்னடூர் காந்தங்களிலும் காந்த முனைவுகள் காந்தங்களின் இரு முனைவுகளிலும் அன்றி இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வில்லை வடிவ காந்தங்களிலும் பேரியம் ஃபெரைட் அல்லது மக்னடூர் காந்தங்களிலும் காந்த முனைவுகள் காந்தங்களின் இரு முனைவுகளிலும் அன்றி இரு பக்கங்களிலும் அமைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான காந்தங்களை நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி இருப்பீர்கள். எனவே அன்பாந்த மாணவ செல்வங்களே, இவ்வாறான காந்தங்களில் இரு முனைகளிலும் இல்லாமல் இரு பக்கங்களிலும் காந்த இயல்புகள் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, நாம் இவ்வளவு நேரம் கற்றதில் சில பொருட்கள் மட்டுமே காந்தத்தினால் கவரப்படுகின்றன என்பதனை அறிந்து கொண்டோம். சில பொருட்கள் மட்டுமே காந்தத்தினால் கவரப்படுகின்றன. அத்தோடு காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசத்தை காந்த முனைவு என கூறுவோம். காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசத்தை நாம் காந்த முனைவுகள் என கூறுவோம். எனவே காந்தம் ஒன்றில் காணப்படுகின்ற இரண்டு முனைவுகள் வடமுனைவு நோர்த் போல், தென்முனைவு சவுத் போல் என கூறுவோம். எனவே வடமுனைவு என்று கூறும் போது அதற்காக நாம் நோர்த் போல் என்பதனால் என் என்ற எழுத்தையும், சவுத் போல் என்பதனால் எஸ் என்ற எழுத்தையும் நாம் வந்து பயன்படுத்துவோம். காந்தம் எப்பொழுதும் ஓய்வு நிலையில் இருக்கும் போது வடக்கு தெற்கு திசையை நோக்கியே எப்பொழுதும் காணப்படும் என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அத்தோடு காந்தத்தினுடைய வலிமை கூடிய காந்தம் என்பதனை அறிவதற்கான பரிசோதனையை நாம் மேற்கொண்டோம், அதனையும் அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமன்றி ஒரு வினோதமான ஆக்க செயற்பாடு ஒன்றை பற்றி நாம் பார்த்தோம். அந்த ஆக்க செயற்பாடை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் அன்பான மாணவ செல்வங்களே. மேலும் ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரும் என்பதனையும் நாம் பார்த்தோம். இது நீங்கள் இரண்டு காந்தங்களை வைத்தும் இவ்வாறான செயற்பாடுகளை வீட்டில் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ஒத்த முனைவுகள், காந்தத்தினுடைய ஒத்த முனைவுகள், வடமுனைவு வடமுனைவு, தென்முனைவு தென்முனைவு என்ற ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒவ்வாத முனைவுகள் என்று சொல்லும் போது வடமுனைவு தென்முனைவு அல்லது தென்முனைவு வடமுனைவு, இவ்வாறான ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரக்கூடிய ஆற்றல் கொண்டன என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமன்றி அன்றாட வாழ்வில் பல்வேறு தேவைகளுக்காக நாம் காந்தங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, இத்தோடு ஒரு மூன்று வினாக்கள் போல் உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன். முதலாவது வினா, பல்வேறு வடிவ காந்தங்களை வரைந்து காட்டுக. பல்வேறு வடிவ காந்தங்களை வரைந்து காட்டுக. இரண்டாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகள் சரியாயின் பிழை அடையாளமும் இடுக. முதலாவது, பித்தளை காந்தத்தினால் கவரப்படும். ஒரு அடைப்புக்குறி போட்டுக்கொண்டு அந்த அடைப்புக்குள் சரி என்றால் சரி எனவும், பிழையாயின் கிரஸ் என்ற அடையாளத்தையும் இட்டீர்கள் என்றால் சரி. இரண்டாவது வினா, காந்தம் ஒன்றில் சீராக காந்த இயல்பு காணப்படும். அதிலே மூன்றாவது, திசைக்காட்டியின் உதவியுடன் காந்தமொன்றின் வடமுனைவை இனம் காணலாம். அதிலே நான்காவது, எல்லா உலோகங்களும் காந்தத்தினால் கவரப்படும். அதிலே ஐந்தாவது, காந்தம் ஒன்றை சுயாதீனமாக கட்டி தொங்கவிடும் போது அது எப்போதும் வடக்கு தெற்கு திசையை காட்டி நிற்கும். இது இரண்டாவது வினா பிள்ளைகள். அதாவது முதலாவது வினா நான் உங்களுக்கு தந்தேன், பல்வேறு வடிவிலான காந்தங்களை வரைந்து காட்டுகை என. இரண்டாவது வினா, சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக என. மூன்றாவது வினா, அன்றாட வாழ்வில் காந்தங்கள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை பட்டியலிடுக. அன்றாட வாழ்வில் காந்தங்கள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை பட்டியலிடுக. ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, இன்று நாம் காந்தம் தொடர்பாக நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டோம். இந்த வினாவுக்கான விடைகளையும் செய்து பாருங்கள். அன்பாந்த மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு குருகுல கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.